ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया तत्सर्वं निपन्नेन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं साविदं येन भूतले स्वयं रूप गदामय्यं तदातीं सर्वदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां साग्रजातं सगगनारघुनाथं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगनललिता श्रीविशाखां च नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादानिताय गुरुपदायिने गौरगदधामदाय नगरग्रामधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय, नमः पङ्कजमालिने, नमः पङ्कजनेत्राय, नमस्ते पङ्कजाङ्गि। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த தாமோர் மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்து சேர்ந்திருக்கோம். இன்னோடைய தாமோர் ஆட்சி நிறைவடையுது. தாமோர் உற்சவம் இன்று மிகவும் விசேஷமான நாள். இன்று பூகர்ப கோஸ்வாமி காசீஸ்வர பண்டிதர் ஆகியோருடைய மறைவு தினம், நிம்பார்க்க ஆச்சாரியருடைய அவதார தினம். அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் நம்ம வந்து இன்னைக்கு பூகர்ப கோஸ்வாமி பற்றியும் காசீஸ்வர பண்டிதர் நிம்பார்க்க ஆச்சாரியை பற்றியும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். பூகர்ப கோஸ்வாமி சைத்தன்மாபுடைய சீடர்களே ரொம்ப முக்கிய மூத்தவராக கருதப்படுறார். பூகர்ப கோஸ்வாமி கதாதர் பண்டிதருடைய சிஷ்யர் ஆவார். பஞ்சதத்துவங்களில் கதாதர் பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யர் தான் பூகர்ப கோஸ்வாமி. இவர் லோகநாத கோஸ்வாமிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றதுன்னா ஒரே ஓர் உயிர் மாதிரி ரெண்டு பேரும். அந்தளவுக்கு அவங்க மகாபிரபு மேலே தூய்மையான அன்பு வச்சுட்டு இருந்தாங்க லோகநாத கோஸ்வாமி பூகர்ப கோஸ்வாமி. லோகநாத கோஸ்வாமி லீலைகளை நம்ம பார்க்கும்பொழுது லோகநாத கோஸ்வாமி சைத்தன்மாபு மேலே கௌரசுந்தர மேலே ரொம்ப பிரியமுள்ளவர். அவருடைய அந்த கௌரசுந்தருடைய தோற்றம் அவருடைய மனதில் எப்பவுமே அவர் தியானிச்சுட்டு இருப்பார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்க போகிறாங்கிற செய்தி கேள்விப்பட்டோடனே லோகநாத கோஸ்வாமினால் தாங்க முடியல. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அருமையான கூந்தலை சவரம் செய்துடுவார் அப்படின்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டார், வருத்தப்பட்டார். அப்போ மகாபிரபு என்ன செய்தார்னா, லோகநாத கோஸ்வாமி இங்கே இருந்தார்னா அவரால் அதை தாங்க முடியாமல் அவர் உயிரை விட்டுடுவார்னு சொல்லி அவரை விருந்தாவனம் போக சொல்லி கட்டளையிடுறார். அவரை தனி இடத்துல கூப்பிட்டு நீங்கள் விருந்தாவனம் போக, சீக்கிரமே நான் அங்கே வருவேன்னு சொல்லி லோகநாத கோஸ்வாமி விருந்தாவனம் அனுப்புகிறார். அப்போ லோகநாத கோஸ்வாமி சைத்தன்மா அப்படியே பிரிவு தாங்க முடியாமல் அதே சமயத்தோட கட்டளை ஏற்றுண்டு அவர் விருந்தாவனத்துக்கு பிரயாணம் செய்கிறார். அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு பிரயாணம் செய்கிறதுனால அவருடைய நெருங்கிய நண்பரான பூகர்ப கோஸ்வாமியும் அவருடைய பிரயாணம் செய்கிறார். அவரும் மகாபிரபுட அனுமதி வாங்கிட்டு பூகர்ப கோஸ்வாமியும் லோகநாத கோஸ்வாமி விருந்தாவனத்துக்கு பயணத்தை தொடர்றாங்க. ஒரு வகையில் பூகர்ப கோஸ்வாமி லோகநாதருடைய மாமா முறையும் சொல்லப்படுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே விருந்தாவனத்துக்கு பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபுவால் முதல் முதல் விருந்தாவனத்துக்கு அனுப்பப்பட்ட ஆச்சாரியர்களில் இவங்க ரெண்டு பேரும் தான் பிரதானமானவங்க, பூகர்ப கோஸ்வாமியும் லோகநாத கோஸ்வாமியும். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் விருந்தாவனம் வருவதற்கு முன்பாகவே இவங்க ரெண்டு பேரும் விருந்தாவனம் வந்திருந்தாங்க. இவங்க விருந்தாவனத்தில் வந்து துளசி மகாரணிய கருணையினால துளசி கிருஷ்ணனுடைய லீலா சக்தியாக சொல்லப்படுது. அப்படி துளசி மகாரணிய கருணையினால அவங்க விருந்தாவனத்தில் ராதா கோவிந்தர் லீலை செய்த இடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. துளசி மகாரோடைய ஆசீர்வாதத்தினால அவர் பல இடங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க, எங்கெங்கே ராதா கிருஷ்ணோடைய லீலைகள் நடந்தது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே விருந்தாவனத்தில் 12 வனங்களையும் சுற்றி வந்து அந்த வனங்களில் ஹரிநாமத்தை ஒழிச்சுட்டு இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்பவுமே கண்களில் பிரேமம் மல்க இவங்க ரெண்டு பேருமே விருந்தாவனத்தில் ராதாகிருஷ்ணோடைய ஸ்மரணத்தில் அவங்க லீலையில் நடந்த இடங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பூகர்ப கோஸ்வாமி அவருடைய திருநாமத்தோட விசேஷம் என்னென்னா, பூகர்பா, பூனா பூமியை குறிக்கூடியது, கர்ப்பம்னா ஒரு ஒரு குகை அல்லது ஒரு மறைந்திருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பூகர்ப கோஸ்வாமி என்ன செய்வாங்க, அந்த பௌதிக உலகத்தில் தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பூமிக்கு அடியில் குகையில் போய் தபம் செய்வார், ஜபம் செய்வார். அவருடைய பீட ஜப பீட வச்சு ஜபமாலை வச்சுட்டு அதனாலேயே பூகர்பாங்கிற திருநாமத்தினால் அழைக்கப்பட்டார். இவருடைய சமாதி மந்திர் ரூபகோஸ்வாமியுடைய சமாதி மந்திர் பக்கத்தில் ராதா கோவிந்த் ராதா தாமோதர் கோயில் இருக்குது. இவருடைய சிஷ்யர் கோவிந்ததாச பூஜாரி, அதாவது கோவிந்த தேவருடைய பூஜாரி சைத்தன்யதாசன்றவருடைய சிஷ்யர். அது மட்டும் இல்லை, இவருடைய சிஷ்யர்களில் பிரதானமானவர் மூந்தானந்த சக்கரவர்த்தி, பிரேமி கிருஷ்ணதாஸ் போன்றவங்க இவருடைய சிஷ்யர்கள் ரொம்ப பிரதானமானவங்க. பூகர்ப கோஸ்வாமி அவர் கிருஷ்ணலீலையில் பிரேம மஞ்சரியோ வேம மஞ்சரினோ அல்லது பத்ர ராக்கிகா மஞ்சரினோ அழைக்கப்படுறாங்க. ரோகநாத் கோஸ்வாமி லீலா மஞ்சரி அழைக்கப்படுறாங்க. இப்படி கிருஷ்ணலீலையில் பிரேம மஞ்சரியாக இருந்த பூகர்ப கோஸ்வாமியும், லீலா மஞ்சரியாக இருந்த லோகநாத் கோஸ்வாமியும், சைத்தனோட லீலையில் பூகர்ப கோஸ்வாமியும் லோகநாத் கோஸ்வாமியும் பங்கெடுத்திருந்தாங்க. அவங்களுடைய காரணமற்ற கருணினால் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் லீலை புரிந்த இடங்கள்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக மற்ற ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி, சனாந்த் கோஸ்வாமி, மற்ற கோஸ்வாமிலாம் பின்னாடி ஒரு ஒருத்தராக வந்து அவங்களுடைய சங்கத்தை எடுத்திருந்தாங்க. இப்படி எல்லா கோஸ்வாமிகளும் அங்கே பக்தி தொண்டு பண்ணி அவங்க சைத்தன்மாப்படி கருணினால் எல்லா இடங்களையும் பிருந்தாவனத்தில் லீலை புரிந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதில் முதல் பங்கு பூகர்ப கோஸ்வாமியும் லோகநாத் கோஸ்வாமியும் சேரும். அதனால் இன்றைக்கி நம்ம பூகர்ப கோஸ்வாமியுடைய மறைவு தினம், அவருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். ஏன்னா பூகர்ப கோஸ்வாமி போன்ற ஆச்சாரியுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு வந்து கிருஷ்ணர் மேலே உள்ள தூய்மையான அன்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய கருணைக்கு வேண்டி நம்ம பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீ பூகர்ப கோஸ்வாமிக்கு, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, ஜெய். அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது காசீஸ்வர பண்டிட். காசீஸ்வர பண்டிட் சட்டாரா அப்படிங்கிற கிராமம் ஹூக்லிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஹூக்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டாராங்கிற கிராமத்தில் தோன்றினார். அவருடைய அப்பா பெயர் வாசுதேவ் பட்டாச்சாரியா. அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். வாசுதேவ் பட்டாச்சாரியா குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, வாசிய கோத்ரா அப்படிங்கிற கோத்திரத்தில் கான்வா அப்படிங்கிற வம்சத்தில் வரக்கூடியவர். அதே சமயம் சௌத்ரிங்கிற டைட்டில் தலைப்பாலும் அழைக்கப்படுறவங்க. இவங்க வந்து இந்த இடம் சௌத்ரி பாரியானும் அழைக்கப்படுது. இவர் வந்து கௌரங்கருடைய விக்கிரகம், கௌர கோபால விக்கிரகத்தையும் ராதா கோவிந்த விக்கிரத்தையும் வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். இவரால் பயிற்சி செய்யப்பட்டிருந்தது. அங்கே வந்து தோலா பூர்ணிமா அன்னைக்கு உற்சவங்கள் நடக்க இருக்கிறது. ஸோ காசீஸ்வர் பண்டிட் அவர் வந்து ஈஸ்வரபுரியுடைய சிஷ்யர் ஆவார். காசீஸ்வர் பண்டிட் வந்து ஈஸ்வரபுரியோட சிஷ்யர். ஈஸ்வரபுரியோடைய சிஷியர்களில் அவர் கூட இருந்தவருக்கு சேவை பண்ணது காசீஸ்வர பண்டிதரும் கோவிந்தாவும் காசீஸ்வர பண்டிதரும் எப்பவுமே ஈஸ்வரபுரிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஈஸ்வரபுரி தன்னுடைய இறுதி காலத்தில், அவர் இந்த உலகத்தில் லீலையை முடிச்சுட்டு திரும்பவும் அவர் சைத்தன்யமாப்பிய லீலையில் பங்கெடுத்துக்கிறதுக்காக கோலோகம் போகும் பொழுது ஈஸ்வரபுரி இவங்க ரெண்டு பேரையும் அழைத்து, நீங்கள் ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபு போய் சேவை செய்யணும்னு கட்டளையிடுறார். அப்படி ஈஸ்வரபுரியுடைய கட்டளை ஏற்றுண்டு கோவிந்தாவும் காசீஸ்வரரும் சைத்தன்யமாப்பிய சரணடைய வராங்க. அதில் முதல் கோவிந்தா சைத்தன்யமாப்பிய நேரடியாக வந்துடுறார். ஈஸ்வரபுரி கட்டளையிட்ட உடனே கோவிந்தா நேரடியாக சைத்தன்யமாப்பிய வரார். அவர் வந்து சொல்கிறார், என்னுடைய குருவோடைய கட்டளை என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ணணும், அதனால் என்னுடைய குரு உங்களை சேவை பண்ண அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சைத்தன்யமாப்பிய சொன்னார். அதே மாதிரி காசீஸ்வரரும் இன்னும் சில தினங்களில் வர இருக்காருன்னு சொன்னார். ஏன்னா காசீஸ்வரர் ஈஸ்வரபுரி கட்டளையிட்டுமே வர வழியில் புனிதஸ்தலங்கள் யாத்திரை போயிட்டு அப்படியே சைத்தன்யமாப்பிய வந்து சேரலான்னு தீர்மானிச்சிருந்தார். கோவிந்தா நேரடியாக வந்து சேர்ந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய குருவோடைய சிஷ்யர்கள் அவரை எப்படி அவங்கள எப்படி என்னுடைய சேவையை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப தயங்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் குருவோடைய கட்டளைங்கிறதுனால அதை ஏற்றுட்டார். பொதுவாக ஆன்மீக சகோதரருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சேவை பண்ணி, அதாவது உயர்ந்த நிலையிலேருந்து ஒருத்தர் வந்து பொதுவாக எல்லா ஆன்மீக சகோதரரும் குருவுக்கு சேவை பண்ணலாம். ஒரு ஆன்மீக சகோதரோட சேவையை இன்னொரு ஆன்மீக சகோதரர் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அந்த வைஷ்ணவ எட்டிகேட்டை வந்து பின்பற்றினார். அவர் காசிசருடைய சேவையும் கோவிந்தருடைய சேவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஏன்னா அவங்க எப்பவுமே ஈஸ்வரபுரிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தன்னுடைய ஆன்மீக குருக்கு சேவை பண்ணவங்களை எப்படி தன்னுடைய சேவை ஈடுபடுத்தின்றதுன்னு முதல் தயங்கினார். பின்னர் தன்னுடைய குருவோடைய கட்டளைங்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு அதை ஏற்றுன்றார். குருவோடைய கட்டளைக்காக அதை ஏற்றுன்றார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, எப்படி ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய கட்டளையை லக்ஷ்மணன் ஏற்றுன்றாரோ, எப்படி தன்னுடைய அப்பா ஜமதாக்கிற கட்டளையை வந்து பரசுராமர் ஏற்றுந்தாரோ, அது போல சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய குருவோடைய கட்டளை ஏற்றுண்டு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய சிஷ்யரில் தன்னுடைய சேவத்தில் ஏற்றுன்றார். ஸோ இதில் கோவிந்தா சைத்தன்ய மகாபிரபுடைய பர்சனல் செக்ரட்டரி, அதாவது காரியதரிசியாக இருக்கார். காசீஸ்வரர் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் ரெகுலராக என்ன சேவை பண்ணுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு அவர் தங்கியிருந்த இடத்துல கம்பீராலிருந்து பூரி ஜெகநாதர் தரிசிக்க வரும்பொழுது வர வழியில் எண்ணற்ற பக்தர்கள் அவர் சூழ்ந்துருவாங்க. சைத்தன்ய மகாபிரபு அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவர் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி புனித நாமத்தை ஓதிண்டே வருவார். அவருடைய அந்த ஹரிநாமத்தை கேட்டு அவருடைய நாமசங்கீர்த்தனுடைய பிரேமத்தை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூட்டிடுவாங்க. அப்போது அந்த கூட்டத்தையெல்லாம் விளக்கி சைத்தன்ய மகாபிரபு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் அவர் ஜெகநாத தரிசிக்கிறதுக்கு காசீஸ்வர பண்டிட் அந்த அந்த சேவை செய்திருந்தார். அதே போல காசீஸ்வர பண்டிதருடைய இன்னொரு முக்கியமான சேவை என்னன்னா, அவர் சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரை நர்த்தனம் செய்யும் பொழுது ஜெகநாத ரத யாத்திரை தேர் திருவிழாப்போ அங்க பக்தர்கள்லாம் குழும்பி கீர்த்தனம் நர்த்தனம் செய்வாங்க நர்த்தனம் செய்வாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு நர்த்தனம் செய்யும் பொழுது அவரை சுற்றி மூன்று வளைவுகள் உண்டான குழுக்களான பக்தர்கள் அமைக்கப்படும். அது முதல் வளைவுல நித்யானந்த பிரபுவும் மற்ற சைத்தன்ய மகாபிரபு நெருக்கமான பக்தர்களும் முதல் வளைவுல இருப்பாங்க. இரண்டாவது வளைவுல காசீஸ்வரரும் முகுந்தா முகுந்த தத்தா காசீஸ்வரர் போன்ற முக்கியமான பக்தர்கள் இரண்டாவது வளைவுல இருப்பாங்க. மூணாவது வளைவுல பிரதாபருத்திரர் அவருடைய சேவகர்கள் அது சைத்தன்ய மகாபிரபு பாடிகார்டு அதாவது அந்த அந்த சங்கீர்த்தனம் எந்த இடையூறும் இல்லாமல் நடைபெறுவதற்காக அவங்க மூன்றாவது சர்க்கிள் பாம்பிடுவாங்க. இது மூணு விதமான சர்க்கிள் இருக்கும். அதில் ரெண்டாவது சர்க்கிளில் காசீஸ்வரர் முகுதானந்தாக இருந்தார். அப்போ இந்த காசீஸ்வரர் ரெண்டாவது சர்க்கிளில் இருந்து சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனத்தில் பங்கெடுத்திருந்தார். அதே மாதிரி காசீஸ்வரோட இன்னொரு சேவை என்னென்னா, காசீஸ்வர பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு அந்த நகர சங்கீர்த்தன பண்ணிட்டு ரத யாத்திரையெல்லாம் முடிஞ்சு ரதம் வந்து தன்னுடைய இடத்துல நிலை பெற்ற உடனே சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க சொல்லி கட்டளையிடுவார். அப்போ அதுக்கு ஏழு பக்தர்கள் பிரதானமாக சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, பக்தர்களுக்கு பிரசாதம் பரிமாறக்கூடிய சேவை. அதில் ஸ்வரூப் தாமோதரர், ஜெகதானந்தா, தாமோதரர், கோபிநாதர், வாணிநாதர், சங்கரா போன்ற பக்தர்கள் இருந்தாங்க, தூய்மையான மூத்த பக்தர்கள். அதில் காசீஸ்வரும் பங்கெடுத்துட்டார். காசீஸ்வரும் வந்து அங்கே வரக்கூடிய வைஷ்ணவருக்கு பிரசாதம் விநியோகம் செய்தார். அதே போல் காசீஸ்வர பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு நவதீப் பிள்ளையிலும் பங்கெடுத்துட்டுருக்கார். சைத்தன்ய மகாபிரபு நவதீப் பிள்ளையில அவர் வந்து கீர்த்தனம் செய்தது, ஸ்ரீவாசாக்குர வீட்டில் கீர்த்தனம் செய்தது, அப்புறம் அவர் கங்கையில் குளிக்க போனது, கங்கையில் மகாபிரபுவோட சேர்ந்து குளித்தது. அதுக்கப்புறம் ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு சாந்த் காசியோட வீட்டிலேருந்து நகர சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அவர் கொலவச்ச ஸ்ரீதர வீட்டுக்கு வருவார். கொலவச்ச ஸ்ரீதர வீட்டில் வந்தோடனே சைத்தன்ய மகாபிரபு அவர் மேலே உள்ள பிரியத்தினால அவர் கொலவச்ச ஸ்ரீதருக்கும் சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான அன்பு இருந்தது. அப்போ கொலவச்ச ஸ்ரீதருடைய பணிவு இந்த உலகத்துக்கு காண்பிங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவர் பருகின்றிருக்கிற தண்ணீர் உள்ள பாத்திரத்தை எடுத்து அவர் குடிப்பார். அதை பார்த்தோடனே அங்குள்ள பக்தர்கள்லாம் மகாபிரபுடைய கருணை வேந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த லீலையில் காசீஸ்வர பண்டிதரும் உடன் இருந்தார். இப்படி காசீஸ்வர பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் நவதீபத்திலையும் பங்கெடுத்துருந்தார். ஒரு நாள் விருந்தாவனத்தில் ரூப கோஸ்வாமி ராதா கோவிந்த தேவ் விக்கிரகத்தை கண்டுபிடிச்சத தகவல்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு அனுப்புறார். விருந்தாவனத்தில் ராதா கோவிந்த தேவர் கண்டுபிடிச்ச செய்தி, விக்கிரகம் கண்டுபிடிச்ச செய்தியை. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பேரானந்தம் அடைந்து காசீஸ்வர பண்டிதரை விருந்தாவனத்துக்கு போக சொல்கிறார். விருந்தாவனத்தில் போய் ரூப கோஸ்வாமியுடைய அந்த ராதா கோவிந்தருடைய கோயிலிருந்து சேவை பண்ண சொல்லி அவரை அனுப்புகிறார். அப்போது காசீஸ்வர பண்டிதனால சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியல. நான் எப்படி சைத்தன்மா அப்படி சங்கத்துக்கு விட்டு போவேன்னு சொல்லி அவர் கதறி அழுவ ஆரம்பித்தார். அப்போ அவர் மகாவர்கிட்ட சொல்கிறார், மகாபிரபு நான் உங்களை பிரிந்து போனால் என்னுடைய இதயம் ரெண்டாக வெடிச்சிடும், என்னால் உங்கள் பிரிவு தாங்க முடியாது, அதனால் என்னால் உங்களை விட்டு போகிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னை போல ஒரு விக்கிரகத்தை செய்து தன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த விக்கிரகம் வெளிப்படுது. அதுக்கு கௌர் கோவிந்தான் பேர். அந்த கௌர் கோவிந்தா விக்கிரகம் மிக அழகாக இருக்கும். ஒரு கையில் புல்லாங்குழல் ஏந்திய அந்த பொன்னிற ரூபத்தில் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு அந்த விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த விக்கிரகத்து மேலே சைத்தன்ய மகாபிரபு வேற இல்லை, அந்த விக்கிரகம் வேற இல்லை அப்படிங்கிறத அவர் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு எப்பவும் காசீஸ்வரர் கூட தான் இருக்கார், காசீஸ்வரர் பண்டிதர் கூட தான் இருக்காருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவர் அந்த கௌர கோவிந்த விக்கிரகத்துக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கு ரெண்டு பேருக்கும் போகா தயார் பண்ணி பரிமாற சொல்வார். அப்போ அவர் அந்த போகா பரிமாறும்பொழுது அந்த விக்கிரகம் சைத்தன்ய மகாபிரபு போலே அது அந்த போகாவை அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டது. அப்போ காசீஸ்வரருக்கு வந்து பூர்ணமான நம்பிக்கை ஏற்படுது, சைத்தன்ய மகாபிரபு அந்த விக்கிரகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அந்த விக்கிரகத்தை கொடுத்து அனுப்புகிறார். இப்படி காசீஸ்வரர் அந்த கௌர கோவிந்த விக்கிரகத்தின் வந்து விருந்தாவனத்தில் ராதா கோவிந்த தேவரில் வச்சுட்டு வர்ஷிப் பண்ணிட்டுருக்கார். அப்போது சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த கௌர கோவிந்த விக்கிரகம் விருந்தாவனம் மேற்கு இந்தியா வர்றதுக்கு முக்கியமான காரணம் காசீஸ்வர பண்டிதர். அதுக்கப்புறம் முகலாயர்கள் படையெடுப்பினால அந்த கோவிந்த தேவர் விக்கிரகமும் கௌர கோவிந்த விக்கிரகமும் இப்போது இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஜெய்ப்பூரில் இப்போ அந்த விக்கிரகம் இருக்கிறது. காசீஸ்வர பண்டிதருடைய சிஷர்களில் கோவிந்த கோசாய்ங்கிறவர் பிரதானமானவர். அவர் கோவிந்த தேவடைய பூஜாரியா இருந்தவர். எப்படி காசிதர் பண்டிதர் சைத்திரமா அப்படி மிக நெருக்கமான லீலைகள்ல பங்கெடுத்துன்றதா சொல்லப்படுது. இன்றைக்கு அவருடைய மறைவு தினம், நம்ம அவருடைய கருணைக்காக வேண்டி பிரார்த்திப்போம். ஏன்னா காசிதர் பண்டிதர் சைத்திரமா அவர் எப்பவுமே சைத்திரமா அவருடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவருடைய கருணைக்கு வேண்டியும் நாம் பிரார்த்திப்போம். காசிதர் பண்டிதருடைய கருணையினால மேலும் ஹரிநாமத்தில் சுவை ஏற்பட்டு நம்ம மகாபுருடைய லீலைகளை சுவைக்கணும், மகாபுருடைய ஸ்மரணத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காசிதர் பண்டிதர் பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ காசிதர் பண்டிக்கு, ஜாய் ஸ்ரீ பூகர்ப கோஸ்வாமிக்கு, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு, ஜாய் நிதா கோர் பிரேமானந்தே, ஹரி ஹரி போல். காசிதர் பண்டிதரும் கோவிந்தாவும் கிருஷ்ணலீலையில பிரிங்காரா பங்கூரா அப்படிங்கிற கிருஷ்ணருடைய சேவகர்களா இருந்திருக்காங்க. அந்த பிரிங்காராங்கிற கோபர் காசிஸ்வரராவும் பங்கூராங்கிற கோபர் கோவிந்தராவும் தோன்றுனதா சைத்திரமாபுரியில தோன்றுதான் சொல்லப்படுது. அதே சமயத்துல காசிஸ்வரர் வந்து சகி சசிரேகா அப்படிங்கிற சகியாவும் சொல்லப்படுது. கௌர கணோ தேச தீபிகா அதுல 137 ஸ்லோகத்துல கவிகர்ண பூர்ணர் இது ரெண்டையும் மேற்கோள் காமிச்சிருக்கார். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா நிம்பார்க்காச்சாரியருடைய அவதார தினம். நிம்பார்க்காச்சாரியர் குறிப்பா பகவானை அடையிறதுக்கு நான்கு சம்பிரதாயங்கள் பிரதானமானது. அது பகவானே தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத்குமார் சம்பிரதாயம். அதுல பிரம்ம மத்துவ கௌடி கௌடி வம்ச சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்ல மத்வாச்சாரியர், நாரதன், மத்வாச்சாரியர்கள்லாம் பிரதானமானவங்களா இருக்காங்க. அது மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜாச்சாரியர் பிரதானமானவராக இருக்கார். அதே மாதிரி ருத்ர சம்பிரதாயத்துல விஷ்ணுசாமின்னு சொல்லப்படுறவர் அழைக்கப்படுறவர். சனத்குமார் சதுர்குமார் சம்பிரதாயங்க சொல்லக்கூடிய சனத்குமார் சம்பிரதாயத்துல தான் நிம்பார்க் ஆச்சாரியர் பிரதானமான ஆச்சாரியராக கருதப்படுறார். நிம்பார்க் ஆச்சாரியர் நிம்பார்க்க சுவாமி சுதர்சன் சக்கரத்துடைய அவதாரமாகவும் கருதப்படுறார். பௌஷ்ய புராணத்துல இதை பத்தி உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய சுதர்சன் சக்கரமே நிம்பார்க் ஆச்சாரியா தோன்றதா சொல்லப்பட்டிருக்கு. அவர் அருணாங்கிறவருக்கும் ஜெயந்திங்கிறவருக்கும், அவருடைய அப்பா பேர் திருநாமம் அருணா, அம்மாவுடைய பேர் ஜெயந்தி, அவங்க ரெண்டு பேருக்கும் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் கோதாவரி நதிக்கரையில் தோன்றார். தெலுங்கு மாநிலத்தில் அவர் வந்து வைடூரிய பட்டணம்ங்கிற இடத்துல ஆந்திர பிரதேசத்தில் தோன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இயற்பெயர் நியமானந்தான் அழைக்கப்படுது. ஸோ இப்படி நியமானந்தா சின்ன வயசுலேயே ரொம்ப பாண்டித்யமுள்ளவராகவும் ரொம்ப சாஸ்திரங்கள் குறித்து நல்ல விசாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவருடைய 16வது வயதில் அவர் எல்லா விதத்திலும் வேதங்களையும் தத்துவங்களையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அப்போ அவர் பெற்றோருடைய அனுமதி எடுத்துட்டு நியமானந்தா பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தார். தன்னுடைய குருவை தேடி பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நவதீப் மகாத்மியத்தில் பக்தி வினோத் தாக்கூரர் என்ன சொல்கிறாருன்னா, நவதீப் மகாத்மியத்தில் பக்தி வினோத் தாக்கூரர் மேற்கோள் காமிக்கிறார், நிம்பார்க்கர் வந்து சிவபெருமான வழிபட்டுன்றதா பில்வ பக்ஷாங்கிற இடத்துல ருத்ரதீப் பக்கத்தில், நவதீப் சுற்றி 9 தீபங்கள் இருக்குது, அதில் ஒன்று ருத்ரதீப். அந்த ருத்ரதீப்பில் பில்வ பக்ஷாங்கிற இடத்துல அவர் வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். இப்போ சிவபெருமான முன்னாடி தோன்றி நிம்பார்க்காச்சாரிய அறிவுறுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் நிம்பார்க்க சுவாமி சிவபெருமானை வழிபடும்போது அவருடைய பக்தியில் சிவபெருமான் திருப்தி அடைஞ்சு அவர் முன்னாடி தோன்றினார். அவர் மாதிரி தோன்றி இதுக்கு பக்கத்தில் இந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு வில்வங்கள் நிறைந்த ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்தில் 4 குமார்கள் தவம் செய்துட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் தெய்வீமான அறிவை பெற்றுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் அவங்களை வலியுறுத்துறார். அவங்க தான் அவனுடைய ஆன்மீக குருவாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். அவங்களுக்கு நீங்கள் பக்தி தோண்டி செஞ்சு அவங்ககிட்டருந்து ஆன்மீக அறிவு பெற முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவரை வழி நடத்துகிறார். அப்படி சொல்லி சிவபெருமான் அங்கிருந்து மறைகிறார். உடனே நிம்பார்க்காச்சாரியார் அங்கிருந்து சிவபெருமானுடைய தரிசனம் பெற்று ஆனந்தம் அடைஞ்சு அவர் அந்த குமார்களை தேடி வரார். அவர் 4 குமார்களை தேடி பல இடங்கள் அந்த வனத்தை சுற்றி வரார். அப்போ ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு ஒளி ஜோதி தெரியுது. அங்கே பயங்கர பிரகாசமாக இருக்குது, பயங்கர ஒரு சூரியனே அங்கே உதிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா உத்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் கிட்ட செல்ல செல்ல அந்த வில்வ மரத்துக்கு அடியில் இந்த 4 குமார்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தேஜஸ் அவங்களுடைய அழகு இதெல்லாம் பயங்கர பிரகாசிக்கக்கூடியதாக இருந்தது. அவங்க ரொம்ப இளமையாக காணப்பட்டாங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாகவே அவங்க காணப்பட்டாங்க. அவங்களுடைய தோற்றத்திலும் அவங்களுடைய குணத்திலும் அவங்களுடைய இதுலையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வசீகரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க தபத்தில் ஈடுபட்டுருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நிபார்க் ஆச்சாரியார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு புனிதநாமத்தை உரக்க ஒரு சந்தோஷத்தில் உரைச்சார். அப்போ அந்த புனிதநாமத்துடைய சப்தம் கேட்ட உடனே அவங்க கண்விழித்து பார்க்குறாங்க. அவங்களுடைய தவம் கழியுது. அவங்க கண்விழித்து பார்த்தோன்னே யார் இந்த போய் இவ்வளோ ஆனந்தமாக அந்த புனிதநாமத்தை உச்சரித்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க முன்னாடி நிம்பார்க்கர் நின்றுட்டு இருந்தார். அவங்க கேட்குறாங்க, நீ யார், நீ எங்கிருந்து வர, ஏன் இங்கே வந்திருக்க, அப்படி நீ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து ஹரிநாமத்தை உச்சரித்ததுனால நீ நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நிம்பார்க்காச்சாரியர் அவங்க காலில் அவங்க பாதங்களில் வந்து தாமரை பாதங்களில் ஒரு தண்டம் போல் விழுந்து சமர்ப்பிக்கிறார். ரொம்ப பணிவோடு அவங்ககிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்தின உடனே சனத்குமாரர்கள் சொல்கிறாங்க, சில முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் கலியுகத்தில் வந்து இந்த என்னென்ன துன்பங்கள் இருக்குங்கிறத அவருக்கு முன்பே தெரியும். கலியுக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப துர்பாக்கியசாலி ரொம்ப கீழ் நடத்தி உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் தூய்மையான பக்தி தொண்டை அவரே இங்கே கொடுக்கணுங்கிறது கொடுக்கறது அவருடைய லட்சியமாக வச்சுட்டு இருந்தார். அந்த தூய்மையான பக்தி தொண்டை இங்கே பரப்பணுங்கிறது தான் பகவானுடைய விருப்பம் கூட. அப்போது அவர் நான்கு விதமான நபர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருந்தார், ராமானுஜர் மத்வர் விஷ்ணு சாமி. அது மட்டும் இல்லை, நாலாவதாக அதில் நீயும் பங்கெடுத்துட்டுருக்க. லக்ஷ்மி தேவி வந்து ராமானுஜரை தன் சிஷ்யராக ஏற்றுட்டாங்க, பிரம்மா மத்வரை ஏற்றுட்டாங்க, ருத்ரர் விஷ்ணு சாமி ஏற்றுட்டாங்க. இப்போது நீங்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி எங்கள் முன்னாடி இப்போ நீ வந்திருக்க, நானும் உங்களை நாங்களும் உங்களை ஏற்றுறோம், நாங்கள் எங்கள் உங்களை பூர்ணமாக ஏற்றுக்கிறதா நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு குமாரர்கள் அவருடைய வருகை ஏற்றுன்றாங்க. அப்போது அவர்கள் குமாரர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பகவானுடைய பிரம்மத்தை குறித்து தவம் செய்துட்டு இருந்தோம், ஆனால் பகவானுடைய தூய்மையான கருணையினால் காரணமற்ற கருணையினால் பகவான் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பாவ செயலாக நினைக்கிறோம் பிரம்மத்தை தியானிக்கிறது. இப்போ அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பக்தி தொண்டு தான் உன்னதமானதுங்கிறத புரிஞ்சிட்டோம். அன்றையிலேருந்து நாங்கள் பக்தி தொண்டு குறித்து பிரச்சாரம் செய்யறதுக்கு ஆயத்தமானோம். அதுக்காக ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கோம், அதுக்கு வந்து சனத்குமார சங்கிதான்னு பேர். அந்த சாஸ்திரத்தை இப்போ நாங்கள் வச்சுட்டுருக்கோம். நீ என்கிட்ட எங்ககிட்ட தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அந்த சாஸ்திரத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறோம், நீங்கள் அதை பின்பற்றணும்னு சொல்லி குமாரர்கள் அவருக்கு வழிநடத்தாங்க. அப்போ நம்பார்க்க ஆச்சாரியர் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு நமஸ்காரம் செய்துட்டு அங்கிருந்து உடனே போய் கங்கையில் குளித்து தன்னை புனிதப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் உடனே வந்து அவர் அவருக்கு மீண்டும் தண்டம் சமர்ப்பிக்கிறார் அவங்களுக்கு. அப்போ நிம்பார்க்கர் ரொம்ப பணிவாக அவங்கள்ட்ட சொல்கிறார், ஓ கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடியவங்களே, தயவுசெய்து இந்த கீழ்நிலை முட்டாளாகி எனக்கும் உங்கள் கருணையை கொடுங்க. நம்ம சொல்லி அவங்க பாதங்களில் தாமரை பாதங்களில் சரணடைஞ்சு அவர் தண்டம் சமர்ப்பிக்கிறார். அப்போ நான்கு குமாரர்களும் அவருக்கு ராதாகிருஷ்ண மந்திரத்தை உபதேசித்து அவருக்கு ராதாகிருஷ்ணர் வழிபடக்கூடிய முறையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடில் முக்கியமாக பாவ மார்க்கம் பாவபக்தி எப்படி செய்கிறதுங்கிறதும் அவருக்கு போதிக்கிறாங்க. இந்த மாதிரி நிபார்க்காச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய வழிபாடு முறைகளும் அவர் எப்படி வழிபடுதுங்கிறத சனத்குமார் சமீதாக சொல்லப்பட்டிருக்கிற முறைகளை வந்து பின்பற்ற சொல்லி அவங்க வழி நடத்துகிறாங்க. இப்படி அவங்களுக்கு ஹரிநாமத்தையும் போதிச்சு அவர் எப்பவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கார். அப்போது அவர் அப்படி தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படி தொடர்ந்து குமாரோடைய கருணையினாலையும் அந்த சனத்குமார சமீதாங்கிற சாஸ்திரத்தை படிக்கும்போதும் அவர் தன்னில் ஒரு பிரேமத்தை உணர்றார். இப்படி தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது அவர் ராதாகிருஷ்ணர் தரிசனம் செய்கிறார். அப்போ அவங்க முன்னாடி ரொம்ப பிரகாசமாக ராதாகிருஷ்ணர் தோன்றி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க, ஒரு இனிமையான குரலில் பேசுகிறாங்க. அப்போ ராதாகிருஷ்ணர் சொல்கிறாங்க, நிம்பார்க்காச்சாரியா உங்களுடைய உனக்கு ரொம்ப புகழ் உண்டாகட்டும், உங்களுடைய சாதனா நீ நவதீபத்தில் உன்னுடைய சாதனை பண்ணியிருக்க, அப்படி நவதீபத்தில் உன்னுடைய சாதனை நீ பண்ணதுனால வெகு சீக்கிரமாக நவதீபத்தில் நாங்கள் சச்சி மாதராக தோன்ற போகிறோம், சச்சி மாதாவுடைய புதல்வராக தோன்ற போகிறோம். அதாவது ராதாகிருஷ்ணர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகையான்யா, அதாவது கிருஷ்ண சைத்தன்யர் அதாவது ராதாயும் கிருஷ்ணரையும் ஒன்றானா அது சைத்தன்ய மகாபிரபு. அப்போது அந்த கணமே ராதாகிருஷ்ணர் ஒன்றாகி அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு கௌரங்கராக காட்சி கொடுக்குறாங்க. அப்படி அந்த கௌரங்கரோட ரூபத்தை பார்த்த உடனே அவர் பிரமிச்சு போடுறார் நிம்பார்க்கர், இல்லை இல்லை இது என்ன ரூபம், இது என்ன தோற்றம், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போயிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவோட பேசுகிறார், இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த கௌரசுந்தர ரூபத்தை வந்து நீ ரொம்ப ரகசியமாக வச்சுருந்து, அதே சமயம் நீ வந்து பக்தி தொண்டை குறித்து பிரச்சாரம் பண்ணிட்டேரு, ராதாகிருஷ்ணருடைய வழிபாடு குறித்து பிரச்சாரம் பண்ணிட்டேரு, அதனால் நான் ரொம்ப திருப்தி அடைவேன். நான் எப்போ இந்த கலியுகத்தில் தோன்றி என்னுடைய கல்வி பருவ லீலையை வெளிப்படுத்தணும், நிமாய் பண்டிதரான லீலையை வெளிப்படுத்தணும், அப்போ நீயும் தோன்ற இருக்கிற, நீ ஒரு காஷ்மீருங்கிற இடத்துல தோன்றி காஷ்மீர் மாநிலத்தில் தோன்றி ஒரு மிகப்பெரிய பண்டிதராக இருப்ப, அப்போ நீ எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் செய்து நீ ஒரு திக்விஜய் பண்டிதராக அழைக்கப்படுவேன். உன்னுடைய புகழ் எல்லா பக்கமும் பழவி என்னுடைய எல்லாரும் புகழ்ந்து இருப்பாங்க எல்லா மூலைகளையும். அப்போ உனக்கு கேசவ காஷ்மீருங்கிற திருநாமம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீ வந்து பல இடங்களில் போய் பலரை தர்க்கம் செய்து திக்விஜய் பண்டிதராக இருக்கும்போது நீ நவதீபம் வருவேன். அப்படி நீ நவதீபம் வரும்போது உன்னுடைய புகழ் கேட்ட எல்லா அங்கே உள்ள பண்டிதர்கள்லாம் உன்னுடைய பேரை கேட்டாலும் பயந்து ஓடிடுவாங்க, உன்னிட்ட வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த சமயத்தில் நான் வந்து உன்னுடைய தர்க்கம் செய்து உன்னை ஜெயிச்சிடுவேன். ஆனாலும் நீ வந்து சரஸ்வதியோட கருணையினால என்னுடைய உண்மையான நிலை என்னங்கிறது நீ புரிஞ்சுட்டுவ. அப்போ உன்னுடைய பொய்யங்காரத்தை விட்டு நீ என்னை முழுமையாக சரணடைவேன். அந்த சமயத்தில் நான் உனக்கு வந்து பக்தி தொண்டு கொடுத்து பக்தி தொண்டுடைய தூய்மையான பக்தி தொண்டு உனக்கு பரிசாக கொடுப்பேன். திரும்பவும் நீ அதை பிரச்சாரம் செய்ய போற. இந்த மாதிரி நீ என்னை வந்து சந்தோஷப்படுத்த முடியும். துவைதாத்வைத தத்துவங்களை பிரச்சாரம் செய்து நீ மேலும் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் இப்போ நீ பார்த்துட்டு இந்த கௌரசந்த ரூபத்தை ரொம்ப ரகசியமாக வச்சிருந்து பிற்காலத்தில் நான் சங்கீதத்தை இயக்கத்தை தோண்டும்போது நான் பிரச்சாரம் செய்யறதா இருக்கேன். அந்த சமயத்தில் ஓரொரு சம்பிரதாயத்திலும் மத்துவாரத்திலிருந்தும் ராமானுஜத்திலிருந்தும் விஷ்ணுசாமித்திலும் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் எடுத்துருவேன். அதே மாதிரி உன்னட்டிருந்தும் நான் ரெண்டு விஷயங்கள் எடுத்துட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன் மகாபிரபு அவருடைய பார்வையிலிருந்து மறைகிறார். சைத்தன் மகாபிரபு மறைஞ்சோடனே நின்பாக்கர் அவருடைய அந்த கௌரசந்த ரூபத்தை பார்த்த பிரேமத்தில் அப்படி கண்களில் கண்ணீர் மல்க கௌரங்கா கௌரங்கா அப்படின்னு சொல்லி அவர் மூச்சு அடைகிறார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய குருகளுடைய பாதங்களை சரணடைஞ்சு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் புனித தன்னுடைய பிரச்சாரத்தை யாத்திரையை தொடங்குறார். அப்படி அவர் பிரச்சாரத்தில் யாத்திரையை தொடங்கும் பொழுது அவர் ஒரு சமயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோவர்த்தனத்தில் நிம்பா கிராமங்கிற இடம் இருக்கு. அப்போ அது வந்து இவருடைய பெயராலே நிம்பகோன்னு அழைக்கப்படுது. இப்பவும் அந்த நிம்ப கிராமத்தில் வந்து கோவர்த்தன மலையிலேருந்து சரியான 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, 1 மைல் தொலைவில் இருக்குது. அந்த நிம்பகாம்ங்கிற கிராமத்தில் நியமானந்தர்னு சொல்லக்கூடிய நிம்பார்க்க ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யர்களோட பல பல விஷயங்களை குறித்தும் தன்னுடைய ஆன்மீக லட்சியத்தை குறித்தும் விவாதம் பண்ணிட்டு இருந்தார். அதை பற்றி பேசிட்டு இருந்தார். அப்போது ஒரு துறவி வந்து அவர் அணுகிறார். அப்போ அவர் அணுகின உடனே அவரும் இவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேருமே ஆன்மீக தத்துவங்களை குறித்து வாதம் செய்கிறாங்க. அந்த வாதத்தில் நிம்பார்க்கர் அவரை ஜெயிக்கிறார். அப்புறம் ஜெயித்த உடனே நிம்பார்க்கர் தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்க ஆசிரமத்துக்கு வந்துக்கூடிய அந்த துறவியை வந்து உணவு விருந்துக்காக அழைக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, இப்போ சூரியம் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நான் எதுவும் உட்கொள்றது இல்லை, அதனால் நான் எடுத்துட்டு மாட்டேன்னு சொல்றார். ஆனாலும் நிம்பார்க்கர் தொடர்ந்து அவர் வற்புறுத்துறார், இல்லை நீங்கள் எங்கள் இடத்துக்கு விருந்தினராக வந்திருக்கீங்க, கட்டாயம் நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்துறார். ஆனாலும் அவர் ஏற்றுக்கொள்ளாதனால நிம்பார்க்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தார். அந்த வேப்ப மரத்தில் திடீர்னு ஒரு சூரியன் உதிக்குது. அந்த சூரியன் உதிச்சு அந்த இடத்த பிரகாசப்படுத்து. அப்போ சொல்கிறார், இப்போ வந்து உனக்கு திருப்தி தானே, நீங்கள் இப்போ கட்டாயம் எங்களுடைய விருந்து ஏற்றுக்கலாம்னு சொல்கிறார். அப்போ அந்த பண்டிதர் ஆச்சரியம் அடைகிறார். அப்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிரம்மாவே அந்த ஒரு துறவியாக வந்து நிம்பார்க்கருடைய புகழை கொடுக்கறதுக்காகவும் நிம்பார்க்கருடைய பாண்டித்யத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் வந்தார்னு சொல்லப்படுது. அப்போ பிரம்மா ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவர் சொல்கிறார், இன்றிலிருந்து ஒன்று திருநாமம் நிம்பார்க்கானே அழைக்கப்படணும் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. நிம்பார்க்கான்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து சூரியனை கொண்டு வந்து வேப்ப மரத்து மேலே சூரியனை உதிக்க வைச்சவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு அமானுஷ்யமான லீலையை புரிஞ்சதுனால அவருக்கு நிம்பார்க்கருங்கிற திருநாமம் ஏற்பட்டதுன்னு சொல்வதுண்டு. எந்த ஒரு நிலையும் நிம்பார்க்காச்சருடைய இதில் சொல்லப்பட்டிருக்கு. நிம்பார்க்காச்சாரிய சைத்தன்யமாபுரம் தோன்றதுக்கு 300 வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 300 வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றி அவர் இந்த துவைத அத்வைதவாதம், அதாவது ஒன்றானும் அதே சமயத்தில் ரெண்டானுங்கிற தத்துவத்தை வந்து அவர் பிரச்சாரம் செய்திருக்கார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னொரு புராணத்தில் அவர் ஸ்ரீ நாரத முனிவரை கோவர்த்தனம் அவர் இருந்தக்கூடிய அந்த நிம்ப கிராமில் ஸ்ரீ நாரத முனிவரை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாரத முனிவர் அவருக்கு பக்தி தொண்டு குறித்த சில விஷயங்களை போதிச்சு அவருக்கு வந்து சர்வேஸ்வரங்களோட சாலகிராம விகிரத்தையும் பரிசாக கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அவருக்கு வந்து ஹரிப்ரியாங்கிற ஒரு திருநாமத்தையும் நாரதர் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதுவும் கொடுத்துட்டு அவர் கோபால தாபனி உபநிஷத்தையும் கோபால மந்திரத்தையும் அவருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு சில புராணங்கள் எப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமாக நம்ம பக்தி வினோத் தாகூருடைய கூற்றை பற்றி பார்க்கும்பொழுது நிம்பாக்காச்சாரியர் வந்து சனத்குமார் சம்பிரதாயத்தின் மூலமாக தான் வந்து அவங்க அவர் மூலமாக தான் அந்த தத்துவங்களை வந்து போதிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு நிம்பாக்க சம்பிரதாயத்தில் ரெண்டு விஷயங்கள் எடுத்துன்றார். ஒன்று வந்து ஸ்ரீமதி ராதனுடைய தாமரை பாதங்களை சரணடைய வேண்டியது குறித்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. நிம்பாக்க சம்பிரதாயத்தில் ஸ்ரீமதி ராதனுடைய தாமரை பாதங்களை சரணடையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று கோபிகளுடைய தூய்மையான பிரேமம், திருஷர்மலையுள்ள தூய்மையான பிரேமம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் சைத்தன்ய மகாபிரபு நிம்பாக்க சம்பிரதாயத்தில் எடுத்துன்றார். அதுதான் இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம மத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் நிம்பார்க்க சம்பிரதாயத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறதையும் ஆச்சாரியர் மேற்கோள் காமிச்சிருக்காங்க. என்ன ஒற்றுமைனா, ஆறு விதமான சரணகதியும் நிம்பார்க்க சம்பிரதாயம் வலியுறுத்துறாங்க, கௌடி சம்பிரதாயம் வலியுறுத்துது. ஒன்பது விதமான பக்தி யோக முறையும் ரெண்டு சம்பிரதாயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒன்பது சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேரம், ஒன்பது விதமான பக்தி தொண்டு முறையும் ரெண்டு சம்பிரதாயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ராதா கிருஷ்ணரை பூஜிக்கணுங்கிறதும் இந்த ரெண்டு சம்பிரதாயங்களும் ஒன்றாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதே போல் ராதையோட பிரேமம் தான் மிக உன்னதமானது, மிக உயர்ந்த ராதாராணி தான் மிக பக்தியில் மிக உயர்ந்த உயர்ந்த நிலையில் உள்ளவங்க ரெண்டு சம்பிரதாயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கோபிகளுடைய பக்தியும் மிக அவங்களுடைய பிரேமம் உன்னதமானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஜபமாலை கொண்டு ஜபிக்கிறது, பஜன் செய்கிறது, கீர்த்தனம் செய்கிறது, இதெல்லாமே வந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது எல்லாமே இந்த ரெண்டு சம்பிரதாயங்களும் ஒற்றுமையாக கருதப்படுது. இப்போவும் இவங்களுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய விருந்தாவனத்தில் ஸ்ரீஜி மந்திரங்கிற இடத்தை தங்களுடைய தலைமையகமாக வச்சுருக்காங்க. அப்படி நிம்பார்க்குடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் இன்னும் இந்த விருந்தாவனங்களில் இருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிம்பார்க்காட்சியுடைய கருணையினால தான் விருந்தாவனத்தில் இன்னும் அந்த ராதாகிருஷ்ணருடைய பிரேமம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்க முன்பே அவங்களுடைய நிம்பார்க்காட்சியர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே ராதாகிருஷ்ணருடைய பிரேமத்தை கொடுத்து பிரச்சாரம் செய்து இருந்ததுனாலும் பல பல லீலைகளான இடங்களையும் கண்டுபிடிச்சதிலும் முக்கியமான பங்கு அவங்களுக்கும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இன்றைக்கு நிம்பார்க்காச்சாரியருடைய கருணை வேண்டி பிரார்த்திப்போம். நிம்பார்க்காச்சாரியர் ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயத்தினுடைய ஒரு பிரதானமான ஆச்சாரியர். அவர் இந்த உலகத்தில் தோன்றி பக்தி தொண்டு குறித்தும் பகவான் உள்ள பிரேமத்தையும் வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய கருணை இருந்தால் நம் மேலும் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைந்து நாமும் மகாப்புடைய கருணை பெற முடியும். அதனால் இன்றைக்கு நிம்பார்க்காச்சாரியருடைய கருணைக்காக நம்ம பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீ நிம்பார்க்காச்சாரியா கி, ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெயந்த கோ பிரேமானந்து.